அன்பின் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி 15ஆம் தேதி புரட்டாதி மாதம் 2025 உங்கள் அனைவரையும் இந்த நேரலையில் சந்திக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இறைவனுக்கும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கத்தை தெரிவித்து மல்கின்றேன். இன்றைய இந்த நேரலை நிகழ்வில் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் பாடல் புதிர் நிகழ்வுகள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. அருமையான பாடல் தெரிவுகள், அந்த பாடல் வரிகளை உங்களுக்கு தருவேன். பாடலின் முதல் அடியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் சிறுகதை நிகழ்வின் ஊடாக திலக் மகேந்திர ராஜா அவர்கள் எழுதிய குடிகட்டால் என்ற சிறுகதை இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த சிறுகதையை வாசித்து அளிக்க திலக் மகேந்திர ராஜா அவர்களோடு முதன் முதலாக எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இணைகின்றார் திலக் அவர்களின் அன்பு மனைவி நிரஞ்சலா திலக் அவர்கள். இருவரையும் அன்பாக வாழ்த்துக்களை கூறி வரவேற்று கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைய இந்த நேரலை நிகழ்வை ஆரம்பிக்க அருமையான ஒரு பக்தி பாடலோடு நிகழ்வினை ஆரம்பிப்போம். இது உங்கள் அன்பின் ஆரம்பம், எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ்.
மனம் பொன்னம்பலம், அதில் உனது எழில் ரூபம், எனது நாவில் உன் திருநாமம் புண்ணிய நைவேத்யம். என் மனம் பொன்னம்பலம், அதில் உனது எழில் ரூபம், எனது நாவில் உன் திருநாமம் புண்ணிய நைவேத்யம். கனவிலும் என் நினைவிலும் தினம் செய்யும் கடமையிலும், கனவிலும் என் நினைவிலும் தினம் செய்யும் கடமையிலும், உனது தீபம் ஒளியை காட்டும் கருணையே புரிவா, உனது தீபம் ஒளியை காட்டும் கருணையே புரிவா. அடியே நாடிடும் இனிய தெய்வம் சபரிமலை வாழும், அடியே நாடிடும் இனிய தெய்வம் சபரிமலை வாழும். அகிலாண்டேஸ்வரனையனையன் சரணமையப்பா, அகிலாண்டேஸ்வரனையனையன் சரணமையப்பா. என் மனம் பொன்னம்பலம், அதில் உனது எழில் ரூபம், எனது நாவில் உன் திருநாமம் புண்ணிய நைவேத்யம். பகலிலும் காரிருளிலும் மனக்கோயில் மூடேனே. பகலிலும் காரிருளிலும் மனக்கோயில் மூடேனே. யுகமுறாயிரம் ஆயினும் யான் தொழுது தீரேனே. யுகமுறாயிரம் ஆயினும் யான் தொழுது தீரேனே. இனி எனக்கொரு பிறவி வாய்ப்பினும் பூஜை முடிப்பேனோ. இனி எனக்கொரு பிறவி வாய்ப்பினும் பூஜை முடிப்பேனோ. எளியவர்க்கு நீ மோட்சம் தாராய் தீனரட்சகனே. எளியவர்க்கு நீ மோட்சம் தாராய் தீனரட்சகனே. என் மனம் பொன்னம்பலம் அதில் உனது எழில் ரூபம். எனது நாவில் உன் திருநாமம் புண்ணிய நைவேத்யம். என் மனம் பொன்னம்பலம் அதில் உனது எழில் ரூபம். எனது நாவில் உன் திருநாமம் புண்ணிய நைவேத்யம்.
அருமையான ஒரு பக்தி பாடலோடு இன்றைய நிகழ்வை ஆரம்பித்து இருக்கின்றோம். ஆமாம், இன்றைய நிகழ்வு அருமையான பாடல் புதிர் நிகழ்வுக்குள் செல்ல காத்திருக்கின்றேன். அழகான பாடல்கள் இன்று உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. பாடல்களின் முதல் வரியை கண்டுபிடித்து நீங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0044730190311312 என்ற விம்பிள்டன் கலையத்துக்குரிய தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உங்கள் பதில்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், பாடலின் இடை நடுவில் உள்ள வரிகள் உங்களுக்காக வாசிக்கப்படும். பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து விம்பிள்டன் கலையத்துக்குரிய இலக்கமான 0044730191312 என்ற இலக்கத்துக்கு உங்கள் பதில்களை நீங்கள் வழங்கலாம். சரி, இன்றைய பாடல் புதிரின் முதல் பாடலுக்குரிய வரி, முதல் பாடலுக்குரிய வரி, மாரியில் வேணலில் கொஞ்சி மகிழ்வோம். மார்பில் இளம் சூடேற்றி கண்ணுறங்கும் என் மனக்கூட்டில் மடியும் வரை கூவி நிற்போம். இது அந்த பாடலின் சரணத்தில் வரும் ஒரு வரி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அதனை வாசிக்கின்றேன். மாரியில் வேணலில் கொஞ்சி மகிழ்வோம். மார்பில் இளம் சூடேற்றி கண்ணுறங்குவோம் என் மனக்கூட்டில் மடியும் வரை கூவி நிற்போம். அருமையான ஒரு பாடல். அண்மையில் ரவிஷான் மாஸ்டரின் குரலிலும் அந்த பாடல் வந்தது. எங்கே கண்டுபிடியுங்கள். அதுவரைக்கும் அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசிப்போம். Thank you.
மலை தூவாதோ, கூக்கூ என்று குயில் கூவாதோ, இன்ப மழை தூவாதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில்.
சரியான பதிலை வழங்கி பதனி ஸ்ரீதரன் முதலிடத்தில் இருக்கின்றார். அபிராமி கேட்டிருக்கின்றார், பாடலின் இடை நடுவில் போடட்டாம், அதென்ற அவ அந்த ஸ்ரீயில் கண்டுபிடித்து சொல்வதற்காக கேட்கின்ற அவள் இருக்கு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வசனத்தை அவதானமாக கேட்டு பதிலை கூறுங்கள். மீண்டும் ஒரு முறை தருகின்றேன். மாரியில் வேணலில் கொஞ்சி மகிழ்வோம், மார்பில் இளம் சூடேற்றி கண் உறங்குவோம், என் மனக்கூட்டில் மடியும் வரை கூவி நிற்போம். உலக நாயகனின் பாடல்.
கூந்தல் பாய் போடு தோளில் கை போடு கண்ணில் மை போட்டமானே, தோளில் கை போடு கண்ணில் மை போட்டமானே, மேகங்களே என் தாகம் எப்போது தீரும், கல்யாண ராகம் எப்போது கேட்கும் கூக்கு.
சரி, அந்த முதல் பாடலை கண்டுபிடித்து வதனி ஸ்ரீதரன் அபிராமி சுரேஷ் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி கொள்கின்றேன். பாடலின் வரி, மாரியில் வேணலில் கொஞ்சி மகிழுவோம், மார்பில் இளம் சூடேற்றி கண் உறங்குவோம், என் மனக்கூட்டில் மடியும் வரை கூவி நிற்போம் என்ற அந்த வரிக்குரிய பாடல் அழகான ஒரு பாடல் இதோ வருகின்றது. சரி, அருமையான இந்த பாடலுக்கு இடை நடுவில் உங்கள் இரண்டாவது பாடலுக்குரிய வரி, சாப்பாடு இல்லாமலே தவிக்குதுங்க ஜனங்க, கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தப்பால தாப்பால போடுறாங்க பாருங்க. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். சாப்பாடு இல்லாமலே தவிக்குதுங்க ஜனங்க, கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணீர் ஊத்துங்க என்றால் தாப்பால போடுறாங்க பாருங்க. அருமையான ஒரு பாடல் சிவாஜி கணேசனின்.
ஒரு கூடு கூட்டான் வா, ஈ வசந்த காலம் கை நீட்டி கை நீட்டி வரவேற்கையா நீ வா.
முதல் பாடல் இரண்டாவது பாடலை கண்டுபிடிக்க முடியவில்லையோ? சாப்பாடு இல்லாமலே தவிக்குதுங்க ஜனங்க, கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாப்பால போடுறாங்க பாருங்க. உயிர் அந்த சண்டாளர்கள் ஏங்கவே, தன் நலமும் நீங்கவே தாரணி நீதினில் பாடுங்க. சிவாஜி கணேசனின் முதல் திரைப்பட பாடல். தவறான பதில் சுபாஷினி. சரி, இரண்டாவது பாடலை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. சாப்பாடு இல்லாமலே தவிக்குதுங்க ஜனங்க, கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க என்ன பாடல், எவ்வளவு ஒரு
நம்பர் 1 சூப்பர் ஹிட் மியூசிக் எஸ்ஆர்எஸ்,
பிரபல்யமான பாடல் அது. எப்படி கண்டுபிடிக்காம போனீர்கள்? சரி, இதோ பாடல்.
எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க, ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க.
சரி, அருமையான இந்த பாடலை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. உங்களுக்குரிய மூன்றாவது பாடல் இதோ, வரிகளை தருகின்றேன். மூன்றாவது பாடல் வரி, யார் யார்க்கு எதுவென்று விதி போடும் பாதை, போனாலும் வந்தாலும் அதுதான் ஏழை என் வாசலுக்கு, வந்தது பூங்குருவி கோளை என்றே இருந்தேன், போனது கை நழுவி இதை யாரோடு சொல்ல. அருமையான ஒரு பாடல், கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், யார் யார்க்கு எதுவென்று விதி போடும் பாதை, போனாலும் வந்தாலும் அதுதான் ஏழை, என் வாசலுக்கு வந்தது பூங்குருவி கோளை என்றே இருந்தேன், போனது கை நழுவி இதை யாரோடு சொல்ல.
காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க, காக்காவென ஒன்னாக கூடுறீங்க, வாங்க காக்கா. சாப்பாடில்லாம தவிக்குதுங்க, எனக்கு பாடு போட்டு மனம் குமுறுதுங்க, சாப்பாடில்லாம தவிக்குதுங்க, எனக்கு பாடு போட்டு மனம் குமுறுதுங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க, அந்த கண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி மீதிலே பாடுங்க, ராகம் கா கா கா. எச்சிலை தன்னிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, கிளை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை, இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை, எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே, பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க, பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க, பச்சமா இருங்க பகிர்ந்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க, எங்க பாடுங்க தாத்தா.
சரி, மூன்றாவது பாடலை கண்டுபிடித்து அபிராமி சுரேஷ் முதலிடத்தில், சுவாசினி இரண்டாம் இடத்தில். எங்கே வதனி காணவில்லை? ஆமாம், அருமையான அந்த பாடலையும் வதனியும் கண்டு பிடித்து இருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மூன்றாவது பாடல் இதோ, யார் யார்க்கு எதுவென்று விதி போடும் பாதை, போனாலும் வந்தாலும் அதுதான் ஏழை. இதோ பாடல்.
கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உயிரம் பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
சரி, உங்களுக்குரிய நான்காவது பாடலுக்குரிய வரி, வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம். கண்டுபிடிங்கோ பாடல். இது நான்காவது பாடலுக்குரிய வரி. வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம். சரி, மூன்றாவது பாடலை கேட்டு ரசித்தபடி கண்டுபிடிங்கள்.
மாப்பிள்ளைய பத்தி பாடுறா? ஏதோ பாடிட்டு இருக்க
அண்ணா. அவர் அவரை பத்தி தான் பாடுறாரு. பாடட்டும்.
குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
சரியான பதில் வதனி ஸ்ரீதரன், சரியான பதில் சுபாஷினி சிவகுமார், சரியான பதில் அபிராமி சுரேஷ்.
Thank you. தொலைபேசி இலக்கம் 0044 7549 0043 00. எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் இன்றைய நேயர் நிகழ்வில் நேரலையில் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினூடாக கேட்டு மனமகிழ வேண்டுமா? உங்களுக்கு பிடித்தமான 15 பாடல்கள், அப்பாடலை நீங்கள் விரும்புவதற்குரிய காரணத்தையும் எழுதி எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் தொலைபேசி இலக்கமான 0044 7549 0043 00 அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடல்களோடு நேரலையில் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 0044 7549 0043 00.
இந்த 4வது பாடலை கண்டுபிடித்து வதனி ஸ்ரீதரன், சுபாஷினி சிவகுமார், அபிராமி சுரேஷ், காஞ்சனா கந்தசாமி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம். அந்த வரிகளுக்குரிய பாடல் இது.
மயிலாடும் தோப்பி மானாட கண்டே மானாடும் போது மனமாட கண்டே மானானது யாரு மகராணியே நீயோ மனமாடவே தூண்டும்
சரி, உங்களுக்குரிய 5வது பாடல் புதிருக்குரிய வரி இதோ. பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது, இது பொல்லாத காலை வயது, சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து, இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை சேர்த்து. அருமையான ஒரு சூப்பர் ஸ்டாரின் திரைப்பட பாடல். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது, இது பொல்லாத காலை வயது, சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து, இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை சேர்ந்து. கண்டுபிடிக்கவும்.
வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம் யோசித்து ஒவ்வொன்றாக காதல் பாடம் வாசித்து அர்த்தம் சொல்லும் வேளையாகும். மன்மதன் போடும் மங்கள நேரம் மயிலாடும் தோப்பில் மானாட கண்டே
மானானது யாரோ மகராஜனே நீயோ.
சரியான பதிலை வழங்கி பதனி ஸ்ரீதரன் முதலிடத்தில். ஏனைய நேயர்கள், தவறான பதில். சுபா தவறான பதில், அபிராமி தவறான பதில். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், அபிராமி அது சரக்குமாரின் பாடல், நான் சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாடல். பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது, இது பொல்லாத காலை வயது, சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து, இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை சேர்ந்து. அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரி, ஐந்தாவது பாடலை கண்டுபிடித்து வதனி ஸ்ரீதரன், அபிராமி சுரேஷ், காஞ்சனா கந்தசாமி சரியான பதில். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சுபா தவறான ஒரு பதிலை தந்திருக்கிறீர்கள், அதுவும் ரஜினிகாந்தின் பாடல்தான். சரி, இந்த பாடல் பாவாடை கட்டிக்கொண்டு பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது, எந்த மனது? இதோ பாடல். சுபா, நல்ல பாடல் தானே, இலகுவான பாடல். சரி, உங்களுக்குரிய ஆறாவது பாடல் புதிருக்குரிய வரிகள். கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ, ஆவி ஓடு சேர்ந்த ஜோதி பாதை மாற கூடுமோ, மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாற கூடுமோ, மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ.
மெல்ல காதலிக்க எங்கெங்கு சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மெல்ல காதலிக்க எங்கெங்கு சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள்
பதில்கள் சுட சுட உடனே வந்திருக்கின்றது. சுபாஷினியிடம் இருந்து முதல் பதிலாகவும் இரண்டாவது இடத்தில் வதனி ஸ்ரீதரன், மூன்றாம் இடத்தில் அபிராமி, நான்காம் இடத்தில் காஞ்சனா கந்தசாமி. ஆறாவது பாடல் வரியும் பாடலும் இதோ வருகின்றது. கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ, ஆவி ஓடு சேர்ந்த ஜோதி பாதை மாற கூடுமோ. இதோ பாடல் அனைவருக்கும் பிடித்தமான பாடல், அதான் உடனே பதில் வந்துவிட்டது.
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே.
சரி, உங்களுக்குரிய ஏழாவது பாடல் புதிருக்குரிய வரிகள். தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போலே பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு வண்ணச்சோலை வானம் பூமி யாவும் இன்பம் இங்கு இந்த கோலம் நாளும் காண நானும் நீயும் பங்கு. மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு வண்ணச்சோலை வானம் பூமி யாவும் இன்பம் இங்கு இந்த கோலம் நாளும் காண நானும் நீயும் பங்கு. சரி, அருமையான ஒரு பாடல். கண்டுபிடிங்கள் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் பதனி முதலை கண்டுபிடிப்பாருண்டு பார்ப்போம்.
நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே.
சரி, இந்த சொல்லில் இரண்டு பாடல்கள் இருக்கின்றது வதனி. சரி, இந்த பாடலின் வரியில் அடுத்த சொல்லு என்ன என்று சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சரியான பதில் தந்து வதனி முதலிடத்தில் இருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வரிகளை தருகின்றேன். தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு வண்ணச்சோலை வானம் பூமி யாவும் இன்பம். ஆமாம், சுபாசினி இரண்டாம் இடத்தில்.
கோவில் சேர்ந்து வாழ்ந்த வாசம் காவல் தனை
தொலைபேசி இலக்கம் வேடிக்கை வினோத நிகழ்வுகள் விந்தையாக தேடி பெறும் பாடல் புதிரோடும் வார்த்தைகளோடும் விளையாட நேயர்களை சிந்திக்க வைத்து பதில்களை பெறுவதற்கு உற்சாகமாக நேரலையில் சிறப்பிக்க வருகின்றார் உங்கள் அன்பின் அமுதா ரவிசங்கர். வாருங்கள் இணையங்கள் உற்சாகமாக சிந்தித்து பதில்களை வழங்கி அமுதாவுடன் இணைந்து சிறப்பியுங்கள். பாடல் புதிரூடாக இன்னிசை பாடல்களையும் கேட்டு மகிழுங்கள். நேரலையில் உங்களை அமுதா ரவிசங்கர். அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 0574549 0043 0045.
ஆமாம், அருமையான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சரி, உங்களுக்குரிய ஏழாவது பாடலை கண்டுபிடித்த நேயர்கள் சுபாஷ் வதனி ஸ்ரீதரன், சுபாஷினி சிவகுமார், காஞ்சனா கந்தசாமி. நினைக்கின்றேன் அபிராமி சுரேஷுக்கு மிக கடினமாக இருந்ததோ. சரி, தத்தை போல தாவும் பாதம் நோகும் என்று மெத்தை போல தூவும் பூ. இதோ பாடல்.
பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி.
சரி, அந்த பாடலுக்கு இடை நடைவில் எட்டாவது பாடல் புதிர் குறிய வரி. ஆசையும் ஒட்டி உறவாடுது போதையும் உச்சி வரை ஏறுது, ஆசையும் மெல்ல மெல்ல கூடுது ஊஞ்சலில் உள்ளம் விளை ஆடுது, எண்ணம் பிறக்குதடி உன்னை எடுத்து இந்த மடியினில் தாளாட்ட. இந்த பாடல் அனைக்கும் சுபாஷினி கண்டுபிடிப்பா. முதலாவதாக அவருக்கு பிடித்த ஒரு நடிகையின் பாடல். மீண்டும் ஒரு முறை வரிகளை தருகின்றேன். ஆசையும் ஒட்டி உறவாடுது போதையும் உச்சி வரை ஏறுது, ஆசையும் மெல்ல மெல்ல கூடுது ஊஞ்சலில் உள்ளம் விளையாடுது, எண்ணம் பிறக்குதடி உன்னை எடுத்து இந்த மடியினில் தாளாட்ட. சரி, கண்டுபிடிங்கோ. அது வரைக்கும் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.
கண்ணில் வாடும் மாங்கனி கையில் ஆடுமா கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா
பச்சை கிளி முச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன்
சுபாசினி தவறான பதில், அபிராமி சுரேஷ் தவறான பதில். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், ஆசையும் ஒட்டி உற வாடுது போதையும் உச்சி வரை ஏறுது, ஆசையும் மெல்ல மெல்ல கூடுது ஊஞ்சலில் உள்ளம் விளை ஆடுது, எண்ணம் பிறக்குதடி உன்னை எடுத்து இந்த மடியினில் தாளாட்ட. சுபா, உங்களுக்கு மிக 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 பிடித்த நடிகையின் பாடல்.
பொன் பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடும் இல்லை நான் கொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல
பதனி ஸ்ரீதரன் சரியான பதில்.
பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம்
ஓடிவான் நிறம் பிள்ளை மனம் வள்ள குணம் யாரோ மன்னன் என்னும் பேரும் தேவன் மகனையோ
பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன். பொன் பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடும் இல்லை நான் கொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா
பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ள குணம் யாரோ மன்னன் என்னும் பேரும் தேவன் மகனையோ
பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும்
தொலைபேசி இலக்கம் 0044549 0043 00. SRS தமிழ் வானொலியில் பாடுவோர் பாடலாம் மற்றும் பல்சுவை நிகழ்வுகளோடு நேரலையில் உங்களோடு உங்கள் அன்பின் ரவிசான். எந்த தடங்களுமின்றி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை உங்கள் குரலில் பாடி SRS தமிழ் வானொலியின் ஊடாக கேட்க வேண்டுமா? 0044 75 49 0043 00. அழைத்து உங்கள் அன்பின் ரபிசானுடன் இணைந்து பாடுங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வினூடாக இது உங்கள் அன்பின் ஆரம்பம். SRS தமிழ் வானொலி, அன்பின் ஆரம்பம். SRS தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 0044 75 49 0043 00.
சரி, இந்த 7வது 8வது பாடலை கண்டுபிடித்து வதனி ஸ்ரீதரனும் அபிராமி சுரேஷும் சரியான பதில். சுபாசினி, நடிகைய பிடிக்கும் என்று சொன்ன உடனே உங்களுக்கு பிடிச்ச நடிகைன்ற எல்லா பாடலையுமா எழுதுறது? நீங்கள் தந்த 2 பாடலும் தவறான பாடல். சரி, ஆசையையும் ஒட்டி ஆசையும் ஒட்டி உறவாடுது, போதையும் உச்சி வரை ஏறுது. இதோ பாடல்.
கூற சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் செந்திருக்கு.
சரி, அந்த பாடலை கேட்பதற்கு முன் உங்களுக்குரிய 9வது பாடல் புதிருக்குரிய வரி. மஞ்சள் மாங்கல்யம் மன்னன் வழங்க கட்டி மேளம் முழங்க. மஞ்சள் மாங்கல்யம் மன்னன் வழங்க கட்டி மேளம் முழங்க. பூங்குழலில் தேனருவி தோளிரண்டும் தான் தழுவி. வரும் நாள் ஒரு நாள் அதுதான் திருநாள். சரி, கண்டுபிடிங்க பாடலை. மஞ்சள் மாங்கல்யம் மன்னன் வழங்க கட்டி மேளம் முழங்க. பூங்குழலில் தேன் அருவி தோல் இரண்டும் நான் தழுவி. வரும் நாள் ஒரு நாள் அதுதான் திருநாள்.
ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு.
அக்கறை அக்கறை அக்கறையில் நிக்கிற நிக்கிற பூவெடுத்து வெக்கிது வெக்கிது கொண்டையிலே கூடுற வேளையிலே.
அடிக்கடி கொக்கர கொக்கோ கூற சேவலுக்கு ஒரு சக்கர கட்டிய சோடியும் சேர்ந்திருக்கு.
சரியான பதில் பதனி ஸ்ரீதரன், சரியான பதில் சுபாசினி சிவகுமார்.
ஆசையும் ஒட்டி உறவாடுது, போதையும் உச்சி வர ஏறுது.
ஆசையும் மெல்ல மெல்ல கூடுது, பூஜலில் உள்ளம் விளையாடுது.
எண்ணம் பிறக்குதடி உன்னை எடுத்து இந்த மடியின் தாலாட்டு. எண்ணம் பிறக்குதடி உன்னை எடுத்து இந்த மடியின் தாலாட்டு.
தொட்டதும் பட்டதும் துள்ளி துள்ளி நாட்டியமாடுதையா.
தென்னையில் தொங்குற செவ்விளனே தென்றலை தேடுதடி.
கண்ணஞ்சிவக்க கிள்ளி எடுக்க இன்னும் இருக்க என்னத்தை சொல்ல.
கொக்கர கொக்கோ கொக்கர கொக்கோ கூபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு.
அக்கறை அக்கறை அக்கறையில் நிக்கிற நிக்கிற பூவெடுத்து வெக்கிது வெக்கிது கொண்டையிலே கூடுற வேளையிலே.
அடிக்கடி கொக்கர கொக்கோ கூபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு.
அபிராமி சுரேஷ், சரியான பதில்.
இன்ப குளத்தின் நீராட
இன்னமும் இன்னமும் வேணும்னு எங்கிட்ட சொல்லுதம்மா.
முன்னையும் பின்னையும் கையளக்க வெக்கமும் கொள்ளுதையா.
முத்து குளிக்க வெள்ளம் இருக்க வெப்பமும் இங்கே என்னடி செய்யும்.
சரியான பதில்களை வழங்கி காஞ்சனா கந்த. முதலிடத்தில் வதனி ஸ்ரீதரன், இரண்டாம் இடத்தில் சுபாஷினி சிவகுமார், மூன்றாம் இடத்தில் அபிராமி சுரேஷ், நான்காம் இடத்தில் காஞ்சனா கந்த சாமி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மஞ்சள் மாங்கல்யம் மன்னன் வழங்க, கெட்டி மேளம் முழங்க, பூங்குழலி தேனருவி, தோல் இரண்டும் நான் தருவி, நான் தழுவி வரும் நாள் ஒரு நாள் அதுதான் திருநாள். அந்த வரிக்குரிய பாடல் இதோ. அருமையான அந்த பாடலோடு இணைவோம். அதற்கு இடையில் பத்தாவது பாடல் புதிருக்குரிய பாடல் இதோ. பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும், ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும், அந்த மலையில் மலர்கள் குளிக்கும், அருவிகளோ ராகம் தரும், அதில் நனைந்தால் தாகம் வரும், தேவதை விழியிலே அமுத அலை கனவுகள் வளர்க்குது, கல்லூரும் உன் பார்வை. மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும், ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும், அந்த மலையில் மலர்களும் குளிக்கும், அருவிகளோ ராகம் பாடும், அதில் நனைந்தால் தாகம் வரும், தேவதை விழியிலே அழகு அலை கனவுகள் வளர்க்குது, கல்லூரும் உன் பார்வை. கண்டுபிடிங்கோ அருமையான ஒரு பாடல்.
மயிலே 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 மயிலே
மயிலே மயிலே உன் தோகை எங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் எங்கே, ஒரு சொந்தமில்லையோ உறவுகள் வளராதோ நினைவுகள் மலராதோ, மயிலே 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 மயிலே.
சரியான பதிலை வழங்கி ஸ்ரீதேவி முதலிடத்தில் வதனி ஸ்ரீதரன், இரண்டாம் இடத்தில் தவறான பதில் அபிராமி சுரேஷ். பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும், ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும்,
அது தன்னை மறக்க
ஒயிலே
ஒயிலே உன்
சரியான பதில் ஸ்ரீதேவி, வதனி ஸ்ரீதரன், சுபாசினி, சிவகுமார். எங்க அபிராமி? காஞ்சனா ஏதோ எழுதி கொண்டு இருக்கின்றார். சரியான பதில்களை வழங்கி ஸ்ரீதேவி, வதனி ஸ்ரீதரன், சுபாசினி, அபிராமி, சுரேஷ், காஞ்சனா, கந்தசாமி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும் ஆகாய மேகங்கள். இந்த பாடலின் வரி அபிராமி, தோகை மயில் அல்ல, தோகை இளமயில். இதோ பாடல்.
தோகையில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை வழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ.
உங்களுக்குரிய இறுதி கேள்வி, இன்று பாடல் புதிரில் இடம்பெற்ற பாடல்கள் எந்த அடிப்படையில் இடம்பெற்றது?
தோகையில மயிலாடி வருகுது வானி மழை வருமோ, சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விடா நடத்துகிறாள் சாகுந்தலா. அந்தமும் இவளிடம் நடைபடும், இவள் நடை அசைவினில் சங்கீதம் உண்டாகும். தோகையில மயிலாடி வருகுது வானே மழை வருமோ, தேன் சிந்தும்.
ஆமாம், சரியான பதில் அபிராமி, சுரேஷ் சரியான பதில், வதனி ஸ்ரீதரன் சரியான பதில், சுபாசினி, சிவகுமார், ஸ்ரீதேவி இடையில் வந்ததால் சரியாக பதிலை தர முடியவில்லை என்று நினைக்கின்றேன். சரியான பதில் தந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
மலர்கள்
பாடும் கூலிக்கும் அருவிகளோ ராகம் தரும். அதில் நனைந்தால் தாகம் வரும். தேவதை விழியிலே அமுதாலை கனவுகள் வளர்கிறது கல்லூரும் பார்வை தூகையிட மயிலாடி வருகிறது வானை மழை வருமோ விழிநூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காலோடு கல்யாணம்
சாரி தமிழ் வானொலி. நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டுமா? அலையுங்கள் 0044-7549-0043-0044 ஊடாக. 2 நிமிடங்கள் உங்களோடு ரவிஷான்.
2 நிமிடங்கள் உங்களோடு ரவிஷான்.
ஆம் ஸ்ரீதேவி, மயிலுமில்ல தோகையுமல்ல. புறா வந்தது, மயில் வந்தது, மைனா வந்தது, காக்கா வந்தது, குயில் வந்தது, அன்னம் வந்தது, சேவல் வந்தது, பறவைகளின் பாடல் என்று இரம் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும்.
கனவில் கூட ராஜராகம் கேட்குது.
மழையோ சுடுகின்றது, வெயிலோ குளிர்கின்றது,
தொடவும் விரல் படவும் புது சுதி ஏறியது.
கற்பனை
இவள் தேடிய காதலன் இதழ் மேல் ஒரு பாடகன் சரசம் புது சரசம் கொண்டு உரசும் தலைவன்
என்றாவன்
அருமையான பாடல் புதிர் நிகழ்வில் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வருகின்றது SRS தமிழ் வானொலியின் சிறுகதை நிகழ்வுக்குள் செல்கின்றேன். இன்றைய சிறுகதை எழுதி வழங்கியவர் திலக் மகேந்திர ராஜா, இலங்கையில் ஹட்டன் பகுதியில் இருந்து. SRS தமிழ் வானொலிக்காக எழுதி வழங்கிய சிறுகதை குடி கட்டால் என்ற சிறுகதையை எழுதி வழங்கியிருக்கின்றார். இந்த சிறுகதையை வாசிப்பதற்கு திலக் மகேந்திர ராஜாவோடு இணைந்து முதல் முறையாக SRS தமிழ் வானொலியில் அவருடைய மனைவி நிரஞ்சலா திலக் அவர்களும் வாசிக்கின்றார். இருவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அன்பு உறவுகள் சார்பாகவும் தெரிவித்து கொண்டு இதோ வரவேற்று மகிழ்கின்றேன். SRS தமிழ் வானொலியின் சிறுகதை நிகழ்ச்சி குடி கட்டால்.
மீண்டும் ஒரு மாலையிலே குடிகட்டால் என்ற கதையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு எனக்கு அனுசரணை வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் ஆசிரியர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றிகள். அத்துடன் என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கும் அக்கா நிரஞ்சலா அவர்களுக்கும் எனது நன்றிகள். எனது கன்னி முயற்சியாக எனது மனைவியுடன் இணைந்து இக்கதையை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, கதை களத்திற்கு செல்வோம். அன்றொரு மாலை பொழுது பதுலையில் இருந்து பசறை போகும் பேருந்தில் ஏறிய சிவனும் தனது மனைவியையும் சேர்ந்து வந்தவர்களையும் தேடினர். என்னடா இது, ஒருத்தனையுமே காணோம், எங்க போயிட்டாங்களோ என்று நினைத்தவன் அந்த பேருந்து செலுத்தினரிடம், ஐயா எத்தனை மணிக்கு போவீங்க என்று கேட்டான்.
இன்னொங்க வினாடி பார்க்கிங் எனவா என்றவரிடம்,
மாத்தியா கொஞ்சம் இருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கே போனாங்களோ தெரியாது என்றான்.
ஏக்கட்ட நாங்க என்ன செய்தது, விழாவிட்டு போகிறதீங்க
என்று சிங்களமும் ஆங்கில தமிழும் கலந்து பேசினார் அந்த ஓட்டுநர்.
அத்தோடு உடட்ட ஏறு நெட்னாங் இறங்கு என்று தனது வாகனத்தை செலுத்த தொடங்கினார்.
உள்ளே ஏறியவன் சுற்றுமுற்றும் அவர்களை தேடினான். உள்ளே இல்லை என்றதும் பதட்டமடைந்தான். என்னடா இது, கடைசி பஸ் வேற, எங்கே போயிட்டாங்க, என்ன செய்கிறது என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டவன் பார்வை தூரத்து நிறுத்தத்தில் தனது மனைவி கை குழந்தையுடனும் மனைவியின் சகோதரி பொருட்களை சுமந்து கொண்டும் இருந்ததைக் கண்டான். ஏற்கனவே சிறியளவு போதையில் இருந்தவன் அவர்கள் ஏறும் வரை காத்து நின்றான். அவர்கள் அருகில் வந்ததும்,
ஏ எங்கடி போனீங்க, எவ்வளவு நேரம் உங்களை நான் தேடுறது, சொல்லிட்டு போக தெரியாதா
என்று சில மோசமான வார்த்தைகளையும் சேர்த்து கத்த தொடங்கினான். அவர்களும் அமைதியாக இருந்தனர். அந்த அமைதியில் பயம் இருப்பதை கண்டு கொண்டவன் கையை ஓங்கிக் கொண்டு மனைவியை நோக்கி சென்றான். இப்படி செய்தால் அவளின் தவறு மறைக்கப்படும் என்ற காரணம்தான் அது. அப்போது அருகில் இருந்த ஒருவன்,
அடோ மெத்தனிங் காகண்டேப்பா எனவா அரைட்ட,
இங்கே சண்டை போடாதீங்க, அந்த பக்கம் செல்லுங்கள் என்று சிங்களத்தில் சொல்லவும் அமைதியாக இருந்தான். சிங்களவர்களிடம் பேசவே அந்த மக்கள் பயப்படுவார்கள், அதில் இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா. ஆனாலும் அவனின் மனைவி கூனி குறுகி அவன் அவமானப்பட்டு நின்றாள். பேருந்தை விட்டு வேகமாக இறங்கியவன் அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்தான். இறங்கியதும் தனது சண்டையை மீளவும் ஆரம்பித்தான்.
நீ என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்க, எவனை தேடி போன, நான் எவ்வளவு நேரம் தேடுறது
என்றவனிடம், எவ்வளவுதான் பெண் என்றாலும் பொறுமைக்கும் அளவு இருக்குந்தானே.
யோ கத்தாத, நாம புள்ளைக்கு மருந்து எடுக்கத்தானே போனோம். எங்களை ஆஸ்பத்திரியில் விட்டுவிட்டு குடிக்க போயிட்ட. நாங்கள் அங்கே தானே பஸ்ஸில் ஏறணும். குடிக்கிறது மட்டும்தான் உனக்கு முக்கியம். புள்ள செத்தா என்ன, பொண்டாட்டி செத்தா தான் என்ன, எங்கே இருக்கோன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லை
என்று பதிலுக்கு கத்தினாள். தனது ராஜதந்திரம் வீணாகுவதை தெரிந்து கொண்டவன், என்னடி பதிலுக்கு பதில் பேசுகிற, எனக்கு அப்படித்தான் சோழி இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது என்றான் வீம்பாக.
ஆமாம், உன் சோழி முழுசும் அந்த பார்ல தானே இருக்கும், எனக்கு தெரியாதா உனக்கு ஒரு குடும்பம் புள்ளனு
என்று கூறியவள் வேகமாக நடக்கத் தொடங்கினாள். தான் அவமானப்பட்டு விட்டோம் என்று நினைத்தவன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான். அவளை பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவனின் மனது கூறியது. குடித்தவனின் மனதும் போதையில்தானே இருக்கும். இருடி, வந்து நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று மனதைக்குள் கூறிக்கொண்டவன் அவள் சென்ற திசைக்கு எதிர் திசையில் நடந்தான். அங்குதானே தற்கால சண்டியர்களை உருவாக்கும் பார் உள்ளது.
தம்பி ஒரு கல்லு போத்தா, அப்படியே ஒரு பீடி என்று கேட்டவனை இடைமறித்து, முத காசை கொடுத்துட்டு வாங்கு என்றான் பரிமாறுபவன். இங்கே பாருடா, காசு இல்லாமல் ஓசிலையா குடிக்கிறோம், போ போய் எடுத்துட்டு வா என்றவனிடம். ஆமாம், குடிச்சிட்டு டோப்பில் காசு கொடுக்காமல் நீ பண்ணுற அளப்பறைக்கு நான் ஏச்சு வாங்க முடியாது. நீ வந்தால் காசை வாங்கிட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. காசு தரதாக இருந்தால் இரு, இல்லாட்டி போய்கிட்டே இரு என்றான். எல்லாம் கலிகாலம்டா, அதுதான் ஓனா எல்லாம் சொக்காக போட்டுக்கிட்டு அலையுது. எனக்கும் ஒரு காலம் வரும்டா, இந்தா காசை பிடி சுருக்காக கொண்டு வா என்றான். ஆமாம், துறைக்கு வேலைக்கு நேரமாச்சு, இது கொண்டு வரேன், குடிக்கிறது கல், இதில் வேற விஸ்கி சீனு என்று கூறிக்கொண்டு சென்றான் பரிமாறுபவன். போத்தல் போத்தலாக மாறத் தொடங்கியது. இப்போது எதற்கு வந்தோம், எங்கு சென்றோம் என்பதையும் மறந்து உலர ஆரம்பித்து விட்டான். தமே, இன்னொரு போத்தை கொண்டு வா என்றான். அருகே வந்தவன், முத காசத்தா கொண்டு வரேன் என்றான். நான் ஒடியா போகிறேன், உனக்கு தெரியுமா நான் உழைச்ச காசெல்லாம் இங்கே தான் இருக்கு, சொல்ல போனால் நானும் உனக்கு முதலாளி மாறித்தான் என்றான். மாறித்தானே, முதலாளி இல்லைத்தானே, நீ இப்போ நல்ல டோப்பு வேற, காசை கொடுத்துட்டு வாங்கு இல்லைன்னா போயிரு என்றான் பரிமாறுபவன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பேசுகிறது எல்லாம் சரியில்லை, என்னை பற்றி உனக்கு தெரியாது என்றவனிடம், முதல்ல வெளியே போயிரு, அப்புறம் போலீஸை கூப்பிடணும், சும்மா பிரச்சனையை போடாத என்றான் பரிமாறுபவன். போலீஸா, ஓஎஸ்ஏ மாத்தியா, என்னை பார்த்தா என் தோளை கையை போட்டு தான் பேசுவார், அவ்வளவு தெரிஞ்சவர், நீ கூப்பிடு பார்ப்போம் என்றான் பரிமாறுபவன். தான் சென்று தொலைபேசி எடுக்க மெதுவாக சிவனும் தள்ளாடி தள்ளாடி வெளியே சென்றான். பணியாளனுக்கும் இது அன்றாட வாடிக்கைதான். சென்றவன் மிக மோசமாக கெட்ட கெட்ட வார்த்தைகளில் அந்த பணியாளனை அர்ச்சித்து கொண்டே சென்றான். முன்னால் வருபவர்கள் கூட விலகி சென்றனர். பாதையில் அவனுக்கு தெரிந்த ஒருவன், அடே சிவனு, ஏண்டா இப்படி குடிச்சு கத்திக்கிட்டு போகிற, பாவம்டா ராணி, அந்த பிள்ளைக்கு சோகமில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அங்கே ராசு கடையில் கூட நான் வாரப்போ சாமான் கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ இங்கே இப்படி என்றவனே, போடா இந்த பொம்பளை எல்லாம் அப்படித்தான், நீ சரி எதுக்கு நீ இப்போ அவளுக்கு வக்காலத்து வாங்குற என்றான். சரியாக போச்சு, குடித்தா பேச்செல்லாம் குரங்காக மாறிடும் போல, நீயாச்சு உன் குடும்பமாச்சு என்றவன் மிகவும் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றான். வந்துட்டார் பெருசாக, அவளுக்கும் இவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, தேடணும் தேடணும். இவனின் வாய்க்கு பயந்து அனைவரும் ஒதுங்கி சென்றனர் என்றே சொல்லலாம். போதை எதையும் பேசும், எதையும் செய்யும். இருள் நேரத்தை முழுமையாக தன்வசப்படுத்தி கொண்டது. சிவனுவின் கால் எதிலோ இடறி கீழே விழுந்தான். விழுந்தவன் யாரோ இவனை தள்ளிவிட்டது போல கிட்ட வார்த்தைகள் கண்டிக்கொண்டிருந்த. ஏய், அடிக்கிறேன்னா மூஞ்சி முன்னுக்கு வாடா என்று சம்பந்தமில்லாமல் கத்திக்கொண்டு எழும்புவதற்கு முயற்சித்து தோற்று போனான் என்றே சொல்லலாம். கடுமையான குளிரின் காரணமாக மெதுவாக சுயநிலைக்கு வந்தான். எங்கே இருக்கேன், அட காலுக்குள்ள கிடக்கிறேன், என்னாச்சு என்று நேற்று நடந்தவைகளை அசை போட்டான். கொஞ்சம் நினைவுகளுக்கு பிறகு அவனால் ஒன்றும் ஞாபகப்படுத்த முடியவில்லை. இன்னும் போதை தெரியவில்லை. அப்போதுதான் வீட்டு ஞாபகம் வந்தது. ஐயையோ, வீட்டுக்கு போனால் ராணி கத்துவாளே, இப்போ என்னத்தான் செய்யறது என்று திகில் பறக்க யோசிக்கலானான். போதை கரைய கரைய வீராப்பும் கரைந்தது. சண்டித்தனம் எங்கோ போனதோ தெரியவில்லை. இப்போது தன் மனைவியின் முகம் வந்து போக என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றான். மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தான். எப்படியும் சென்றுதானே ஆக வேண்டும். மகளுக்கு வேறு சுகமில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்று யோசிக்கவே இன்னும் பயம் வந்து போனது. நேற்றிரவு புலியாக இருந்தவன் இன்று பூனை போல பம்மி பம்மி போகிறான். வீட்டை நெருங்க பயம் இவனை இடறியது. கதவை தட்டப்போனவன் தடுமாறி நிற்கவும் அவன் மனைவி கதவை திறக்கவும் சரியாக இருந்தது.
எங்கையா, இப்போ வர, இன்னும் டாப்பு இறங்கலல்ல, உனக்கு எதுக்குயா பொம்பளை பிள்ள, நீ எல்லாம் போய் பார்லையே கிடக்கிறது தானே. அப்பே ஆத்தா எல்லாம் சொல்லியும் கேட்காம குடிகார பய உன்னோட வந்தேன். நீயும் திருந்துவேன்னு நினச்சி இன்னும் நினைப்போட தான் வாழுறேன். ஆனால் நீ திருந்த மாட்டே, உன்னை திருத்தவும் முடியாது
என்றவளை பார்த்து, இல்லடி இனிமேல என்று சொல்ல வந்தவனை,
நிறுத்தியோ, எத்தனை முறை உன் பேச்ச கேட்டு ஏமாறுறது. நேத்து புள்ளைக்கு சுகமில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போனோம். ஆனா எங்களை அங்கேயே விட்டுவிட்டு டோப் அடிக்க போயிட்ட. இதுல பஸ்ல வேற அடிக்க வர, இனி இதெல்லாம் சரிப்பட்டு வராது
என்றவளை இடைமறித்தவன், புள்ள நான் சொல்றத கொஞ்சம் கேளு, இனிமே நான் குடிக்க மாட்டேன், இப்போ வேலைக்கு போய் மவளுக்கு மருந்து எடுத்துட்டு வாரேன், என்ன நம்பு என்றான்.
உன்னை நம்புறதும் சரி, தண்ணியில் எழுதுறதும் சரி, இதுதான் கடைசி. இதுக்கு பிறகு இப்படின்னா அப்புறம் உன் கண்ணுக்கு முன்ன நான் இருக்கவே மாட்டேன்
என்றாள் முடிவாக. சரி சரி, இன்னையிலிருந்து பாரு என்றவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். இனி குடிக்க போகவே கூடாது என்பதுதான். காலை 8 மணி அளவில் இருக்கும். காலை நேர வெயில் செழித்து கொண்டு வெளியே வர ஆரம்பித்தது. ராணியும் வேலைக்கு சென்று விட்டான். சிவன் வெளியே வந்தவன் இன்று எங்கு செல்வது என்று யோசிக்கலானான். ஒரு மாதிரியாக ராணியிடமிருந்து தப்பித்தாகிவிட்டது. இனிமேல் குடிக்காமல் நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்ற உத்வேகம் அவனிடம் இருந்தது. இன்னும் ஒன்றும் சாப்பிடவில்லை. ராணியிடம் எதுவும் கேட்கவும் இல்லை. கேட்டு எதுவும் புதிதாக சண்டை தொடங்கும் என்ற பயம்தான் காரணம். பசி வயிற்றை கிள்ளியது. அப்போதுதான் அந்த பேக்கரியில் விறகு உடைக்க வர சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே அங்கு சென்றார். பேக்கரி உரிமையாளர் ஒரு சிங்கள நபர். அவரிடம் சென்றவன், மாத்தியா விறகு உடைக்க வர சொன்னீங்க என்றார். அட்டோ செவனு, நீங்க வந்ததா, நேற்று ரோட்டில் புல்லாம் காத்திட்டு போனது லெஜன் அர்த்தமினியா என்றார். என்று அசடு வழிந்தவனிடம், நீ பாரு, உன் குடும்பம் பாரு, புள்ள எப்படிங்கன்னு பாரு, குடிச்சு மோட வேண்டேவா என்றார் முதலாளி. அரே சாப்பிட்டதா என்றார். இல்லைங்க மாத்தியா என்றான் இவன். சரி உள்ளே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வா என்றார். சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தவன் கோடாரியை தீட்டிக்கொண்டு தனது வேலையை செய்ய ஆரம்பித்தான். என்ன என்றாலும் நன்றாக வேலை செய்வான். தான் வாங்கும் காசுக்கு மேலதிகமாகவே வேலை செய்வான். என்ன குடித்தால்தான் கேவலமாகி போவான். அவனிடம் வேலை கொடுக்க யாருக்கும் பயமில்லை. ஆனால் அவன் குடித்தால் பேசவே அனைவருக்கும் பயம். மதியத்துக்குள் தனது வேலையை முடித்து விட்டான். கை கால் கழுவிட்டு வந்தவன், மாத்தியா வேலை முடிஞ்சிருச்சிங்க என்றான். செவனு, நிம்ம வேலை மட்ட கேமத்தி, பொய் சொல்கிறதும் இல்லை, இந்தா காசப்புடி குடிக்கிறது இல்லை சரியா என்றார். அவனின் கூடியை கொடுத்த பணத்தை வாங்கியவன் வீட்டுக்கு இதில் என்ன வாங்குவது என்று யோசித்து கொண்டு வந்தான். இதை அப்படியே ராணிக்கிட்ட கொடுத்துடணும், எந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது என்று மனதுக்கு
கூறிக்கொண்டு சென்றாள். அவன் வீட்டுக்கு போகும் பாதையில் மூன்று மதுக்கடைகள் இருந்தன. எப்படியாவது அதை தாண்டி செல்ல வேண்டும். இங்கு உழைப்பவர்களை கவர்வதற்கே இவைகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது மதுக்கடையை தாண்டி சென்றவன் தூரத்தில் வந்த தெரிந்த ஒருவனிடம் வெற்றிலை பாக்கை வாங்கி போட்டுக்கொண்டான். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு தன் பையில் இருந்து இந்த பீடி ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டு நடந்தான். இப்பொழுது மனம் கொஞ்சம் சலனப்படத் தொடங்கியது. வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்லவும், கொஞ்சமாக குடிப்போமே மேல்வலி வேற என்று இன்னொரு பக்கம் சொல்ல பீடியை ஆழமாக இழுத்துக்கொண்டு அந்த மதுக்கடையையும் தாண்டி சென்றான். அந்த வழியில் இவனை அறியாமலே கால்கள் மெதுவாக தான் நடந்து சென்றன. சி, வேணாம், என்னை குடிக்கவே கூடாது என்றவன் வேகமாக நடந்து சென்றான். ஹே, என்ன செவனு, நீ ரொம்ப சுத்தமாக போகிற போல, வா ஒரு சொட்டை போட்டுட்டு போவோம் என்றாள். தனது சகாவை பார்த்து, இல்லை மச்சான், நேற்று கொஞ்சம் ஓவராக போச்சு, ஒரே சண்டை வீட்டில், இன்னைக்கு குடிக்காம தான் போகணும் என்றான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சின்னதாக போட்டுட்டு உடனே போயிடுவோம், ரொம்ப குடிச்சாதானே பிரச்சனை என்றான் அந்த சகா. இங்கு சாத்தானும் மனிதனும் போட்டி போட பாதையில் இருந்து ஒரு சாத்தானின் வேதம் மனிதனை மடக்கி இழுத்து போட்டது. இதோ சிவனும் ஒரு சாக்கடைக்குள் வீழ்ந்து இன்றும் கத்திக்கொண்டிருக்கிறான். ஆலையில் வளமை போலவே பாதையிலிருந்து எழுந்தவன் அவசர அவசரமாக வீட்டை நோக்கி நடந்தான். போச்சு, எல்லாம் போச்சு, அவன் கதையை கேட்டு இப்படி ஆச்சு, இன்னைக்கு பத்திரக்காரியே ஆயிடுவாளே என்ற பயத்தில் நடுங்கி கொண்டு வீட்டு கதவை தட்டினான். தட்டும் போதே கதவு திறந்து கொண்டது. உள்ளே சென்றவன் அங்கு ஒருவரையும் காணாது திகைத்து நின்றான். மனைவியையும் பிள்ளையும் காணாமல் பைத்தியம் பிடித்தவன் போலான. பக்கத்தில் வீட்டில் இருந்த ஒரு வயதான அம்மா வர, அம்மா, ராணியையும் பாப்பாவையும் காணோம், பார்த்தீங்களா என்றான் பதற்றத்தோடு. அடே, அவ நேத்தே போயிட்டா, உன்னை தேட வேணாமா, குட்டிச்சு குடிச்சு இப்படி அண்ணாதையாக தான் இருக்கணும், நீ போடா போல பார்த்தவனி என்றார் அந்த அம்மா. திகைத்து நின்றவன் ஒரு முடிவிற்கு வந்தான். உடனே குளித்து முடித்து தன் மாமனார் வீட்டுக்கு சென்றான். அங்கேயும் வரவில்லை என்று தெரிந்து கொண்டான். மாமனார் வீட்டிலும் ஒரே சண்டை. கடைசியில் போலீஸ் வரை சென்றது அவர்களது பிரச்சனை. என்ன, அவள் எங்கு சென்றாள் என்றுதான் யாருக்குமே தெரியவில்லை. அன்று அந்த ஊரில் அனைவரும் அவசர அவசரமாக அந்த தோட்டத்து வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்தனர். அங்கே ஒரு முதியவர் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருந்தார். குடித்து குடித்து மதுவின் நாற்றம் அவரின் மேல் இருந்தது. வெற்றிலை காவியை சுமந்த பற்கள் கூர்ந்து பார்த்தால், அட, அது நம்ம சிவனு தான், இனி வயதிற்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். தூரத்தை வந்த ஒருவரிடம், எங்கே ஓடுறீங்க, என்ன ஆச்சு என்றார். அதுவா, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சும்மா மருந்து கொடுக்குறாங்களாம், நீயும் குளிச்சிட்டு வா, என்ன வருத்தம்னு சொல்லி சரி தெரிஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றார். எனக்கும் ஒரே உடவே மாட்டேங்குது, போய் தான் பார்ப்போம் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டு சென்றார். சிவனு தனியாகி இப்போது 20-25 வருடத்துக்கு மேல் இருக்கும். ராணியை தேடி தேடி அலைந்து குடித்து குடித்து இன்றும் அதே சிவனு தான். வேலை செய்வதும் குடிப்பதும் மட்டுமே ஒரே குறிக்கோள். முன்னரெல்லாம் ராணி எங்கு என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இப்போதெல்லாம் யாரும் கேட்பதும் இல்லை. முன்னரை போல வேகமாக செல்ல முடியவில்லை. தூரத்தை நிறைய இளைஞர்கள் தொண்டு சேவை செய்து கொண்டிருந்ததை கண்டார். சுறுசுறுப்பாக அலைந்து கொண்டிருந்தனர் அந்த இளைஞர்கள். அந்த தோட்டத்தில் உள்ளவர்களில் பாதிக்கு மேல் அங்கு இருந்தனர். ஐயா, இங்கே வாங்க, என்ன செய்து உங்களுக்கு என்று ஒருவர் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரே இருமலுங்க டாக்டர்மா என்றார் சிவனு. அவரின் கை நாடியை பிடித்து பரிசோதித்த அந்த பெண் கண் விழியையும் பரிசோதித்து விட்டு அவருடைய சகாவை அழைத்து பேசினார். ஆங்கிலத்தில் பேசும் அவர்களை பார்த்தபடி ஒன்றும் புரியாமல் இருந்தார். ஆனாலும் அந்த பெண்ணை பார்க்கும்போது தன் மகளின் நினைவு வந்தது. எப்படி இருக்காளோ, இருந்தால் இந்தளவு இருப்பா, எங்கே இருக்காளோ என்று நினைத்தவர் கண்களில் நீர் நிறைந்தது. முதன் முதல் தனது தனிமை அவருக்கு புரிந்தது. அந்த பெண் இவரின் பக்கம் திரும்பி இவர் கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்டார்.
என்னையா, என்ன ஆச்சு, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு
என்றார். இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க என்றார் இவர்.
சரி, குடிப்பீங்களோ
என்றார். ஆமாங்க என்றார் வெட்க சிரிப்புடன்.
வீட்டில் உள்ளவங்க ஒன்றுமே சொல்கிறது இல்லையா
என்றவரிடம், யாரும் இல்லைங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ ஒரு 20-25 வருஷம் இருக்குங்க என்றவரின் கண்கள் கலங்கியது.
ஏன், என்னாச்சு?
குடிதாங்க, இன்னும் எனக்கு அதை விட முடியலை. அதனால் நான் இழந்தது ரொம்பங்க, அது மனசுக்கு தெரியுதுங்க.
சரி, கவலைப்படாதீங்க. நாளைக்கு கட்டாயம் ஒரு டெஸ்ட் இருக்குது, வாங்க. இன்றைக்கி மட்டும் குடிக்காதீங்க எனக்காக, சரியா? நான் சொல்கிறது
சரிங்கம்மா. நான் எங்கெங்க வரணும் என்ற
பெரிய ஆஸ்பத்திரிக்கு வாங்க, இந்த துண்டை கொடுங்க, அவங்க என்கிட்ட அனுப்புவாங்க
என்றார். வாழ்வில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஊருக்கே அதிசயமான கதை அதுதான். அன்று சிவனு குடிக்கவில்லை என்பதுதான். சிவனுக்கே புரியவில்லை. வேறு யாராவது கூறியிருந்த வாங்கடா என்று குடித்திருப்பார். ஆனால் அந்த பெண்ணை கண்டதும் தனது பெண்ணின் நினைவு வந்ததோ என்னவோ, அதனாலேயே பேசாமல் இருந்துவிட்டார். அடுத்த நாள் வைத்தியசாலைக்கு சென்றார். துண்டை காட்டியவரை ஒரு தாதி அழைத்து சென்று அந்த பெண்ணிடம் ஒப்படைத்தார்.
வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு டெஸ்ட் கொஞ்சம் இருக்கு, அதை எடுப்போம் முத
என்ற ஒரு தாதியை அழைத்து ஒரு துண்டை கொடுத்து இவரை அழைத்து போக சொன்னார். சிவனுக்கு வெறுத்து விட்டது எத்தனை எத்தனை பரிசோதனைகள். இது ஒரு புது அனுபவமும் கூட. அடுத்த நாளும் அவரை வரச் சொன்னார்கள். அன்றும் குடிக்காமலே இருந்த, ஏனோ தெரியவில்லை, குடிக்க மனம் செல்லவில்லை. ஒரு வெறுப்பு கலந்த மனம் மதுவை ஒதுக்கியது. அடுத்த நாள் வைத்தியசாலைக்கு சென்றவரை அழைத்து சென்ற அந்த மருத்துவர்,
ஐயா உங்களுக்கு இங்கே யார் இருக்கிறது? நான் கூப்பிட்டா என்னோட வருவீங்களா
என்றார். திகைத்து நின்ற சிவனு என்ன சொல்வதே என்று தெரியாமல் திண்டாடினார்.
விருப்பம் இல்லாட்டி வேணாம்
என்றார் அந்த மருத்துவர். இல்லைங்க அம்மா, திடுதிப்புன்னு கேட்டு விட்டீங்க. அதுதாங்க, எனக்கு கழுத யார் இருக்கா இங்க? நான் இங்கே இருந்தாலும் கேட்க நாதி இல்லை, செத்தாலும் கேட்க நாதி இல்லை என்றவரை இடைமறித்தவர்,
அங்கே நீங்கள் வந்தால் குடிக்கலாம், அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்
என்றார். குடிக்க இப்பெல்லாம் மனசே வருது இல்லைங்க என்றவரை வியப்புடன் பார்த்தார் அந்த பெண். அவருக்கு மட்டும்தான் தெரியும், சிவனுவின் வாழ்வு கூடினால் இன்னும் ஒரு வருடம் தான். அதுவரை அவரை தனது வீட்டில் இருக்க சொல்லலாம். தந்தையை இழந்த அவளை தாயோ தான் தனியாக கஷ்டப்பட்டு இந்த அளவிற்கு வர வைத்திருக்கிறார். தந்தை இருந்திருந்தால் அவரை வைத்து பார்த்திருப்பாள். அந்த குறியை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற ஆசையும் கூட. அதுதான் அவரிடம் அப்படி கேட்க வைத்தது. வாழ்நாளில் முதல் முறையாக அந்த ஊரை விட்டு சிவன் கிளம்பி சென்று கொண்டிருந்தார். காரிலும் இதுதான் முதல் பயணம். ஜன்னலில் சிறு பிள்ளை போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவரை திரும்பி பார்த்து நெகிழ்ந்து போனார் அந்த வைத்தியர். மிக நேர பயணம் செய்ததால் களைத்து உறங்கி கொண்டிருந்தவரை,
ஐயா எழுமுங்க, வீடு வந்துருச்சு
என்றார் அந்த பெண். கீழே இறங்கி வியப்புடன் அந்த வீட்டை பார்த்தவர், மாடி இன்னும் பெரிய வீடு, இங்கே தான் இருக்கணுமோ என்று நினைத்தவர் சுற்றுமுற்றும் பார்த்தார்.
வீட்டுக்குள் வாங்க
என்று அழைத்து சென்று அங்கு அமர செய்தார் அந்த வைத்தியர். அப்பொழுது அவரின் அம்மா அங்கு வந்தார்.
அம்மா, இவர் கொஞ்ச காலம் நம்மளோட தான் இருப்பார்
என்று கூறியவரை தொடர்ந்து இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்து நின்றனர். ராணி என்ற வார்த்தை முடியவில்லை. இதற்கு பிறகு அவர்களின் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அந்த விதியே தீர்மானிக்கட்டும். இக்கதையை வழங்க எனக்கு அனுசரணை வழங்கிய ஆசிரியர் திருவாளர் ரவிசரன் அவர்களுக்கும், SRS தமிழ் வானொலிக்கும், அக்கா நிரஞ்சலா அவர்களுக்கும் எனது நன்றிகள். மீண்டும் ஒரு மாலையிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் திலக்.
அருமையான ஒரு சிறுகதை, குடி கட்டால் என்ற சிறுகதையை SRS தமிழ் வானொலியின் சிறுகதை நிகழ்வின் ஊடாக எடுத்து எழுதி வழங்கிய ஹட்டன் பகுதியில் இருந்து எங்கள் மலையகம் தந்த முத்து திலக் மகேந்திர ராஜா அவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து மகிழ்கின்றோம். அத்தோடு இதனை அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உள்வாங்கி அந்த கதையை மிக அழகாக வாசித்து அளித்த திலக் மகேந்திர ராஜா அவர்களுக்கும் அவருடைய மனைவி இன்றுதான் முதல் முதலாக SRS தமிழ் வானொலிக்குள் இந்த கதை ஒன்றை தொகுத்து வழங்கியிருக்கிற திருமதி நிரஞ்சலா திலக் அவர்களுக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களை திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும், அனைத்து உறவுகள் சார்பாகவும், என் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கின்றேன். தொடர வேண்டும் உங்கள் இருவரது பணியும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் நேரலை நிகழ்வை நான் வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய அந்த இறைவனுக்கும் ரவிஷான் மாஸ்டருக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொண்டு இத்தனை மணி நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து சிறப்பித்து பாடல் புதிர் நிகழ்விலும் கலந்து சிறப்பித்து அருமையான உங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் புதன்கிழமை அருமையான ஒரு இன்றைய நேர் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். என் மனதை தொட்ட ஒரு பாடலோடு அனைவரும் அன்பாக பணியுங்கள். அனைவருக்கும் நள்ளிரவாகட்டும். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நீரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே.
வாழ்க்கையில் ஊமையாய் போகிறேன். வார்த்தை தேடும் காதலாகும், வார்த்தை தேடும் காதலாகும். எங்கெங்குமே போகின்றதே உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போகிறேன். வார்த்தை தேடும் காதலாகும். பொன்மானை பெண் என்று பொய் சொல்ல வந்தாயோ, விண்மீனை கண் என்று மை தீட்டிக் கொண்டாயோ. என் கண்மணி வீதியில் போகும் நேரங்கள், உன் கால்களில் பொன்மணி பாடும் ராகங்கள், நீ பேசினால் கேட்கும் நாதஸ்வரம். நீ அல்லவோ எந்த காதல் வரம், நீ மங்கையாசையின்